வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை, மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடையவுள்ள நிலையில் மனு தாக்கல் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு அளிக்கவில்லை என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடைகிறது. இந்நிலையில் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சிகளும் தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வருகின்றனர். நாளை மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள 30ஆம் தேதி கடைசி நாளாகும். விளமங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கும் நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இதையடுத்து அரசியல் கட்சியினரின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு அளிக்கவில்லை என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த காலங்களில் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோது தமிழகத்திற்காக 69 சிறப்பு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் 11% சிறப்பு நிதி பெறப்பட்டதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான திரு எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து நீலகிரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாவட்டத்தில் உள்ளவர்கள் பெருநகரங்களுக்கு செல்வதை தவிர்க்கும் வகையில் நீலகிரி மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மிகுந்த பகுதியாக திகழச் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயகத்தை காப்பதில் தாங்கள் அக்கறை செலுத்தி வருவதாக திரு எல் முருகன் கூறினார். அதிமுக கூட்டணி மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் திரு எல் கே சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் போதைப் பொருட்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் பிஜேபி கூட்டணி பாடுபடும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுகக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். மாநில மொழிகள் ஆட்சி மொழியாவதற்கும் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கும் இக்கூட்டணி செயல்படும் என்றும் கூறினார். மக்களை முன்னிலைப்படுத்துவதுதான் காங்கிரஸ் கூட்டணியின் நோக்கம் என்று அக்கட்சியின் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறிமுகக் கூட்டத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். தேனி மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு டி டி வி தினகரன் நேற்று வாக்கு சேகரித்தார். பெரியகுளம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்கிடையே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிநவீன வீடியோ வாகனம் மூலம் ஒளிபரப்பப்படும் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி கலைச்செல்வி மோகன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிலையில் முதன்முறையாக வாக்களிப்பதை ஆர்வத்துடன் எதிர்நோக்குவதாக பெரம்பலூரைச் சேர்ந்த வாக்காளர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
என் பேர் சங்கீதா, நான் பெரம்பலூர்ல இருக்கேன். எனக்கு 18 ஆகுது. நான் வந்து இப்ப முதல் தடவை வந்து ஓட் பண்ண போறேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓட் பண்றது வந்து நம்ம எல்லாத்தோட முக்கியமான ரைட்ஸ். அதை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஓட் பண்ணணும். ஓட் பண்றதை வந்து நம்ம வந்து ஒரு உரிமையா பார்த்து ஓட் போட்டு நம்மள யார் ரூல் பண்ணுன்ற முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். அதுல ஒரு பார்ட்டனா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ எல்லாரும் கண்டிப்பா உங்க ஓட் போடுங்க.
நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் ஹரிணி. நான் இப்ப என்னோட முதல் ஓட்ட போட போறேன். எனக்கு இதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் முதல் தடவையா என்னோட ஜனநாயக கடமையை ஆற்ற போறேன். இருக்க வேட்பாளர்ல யாரு மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து என்னோட ஓட்ட போட போறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றுவோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
உரிமை கீதம் முழங்கிரு, நீ உலகம் போற்ற எழுந்திரு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திரு. எழுந்து வா, வாழு வாழ்வை சொல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மையெழுப்பு ஆயுதம் திறந்து வா.
தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இத்தேர்வினை 9,38,000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். தனித்தேர்வர்கள் 28,877 பேர் தேர்வு எழுதுகின்றனர். முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாடத் தேர்வு நடைபெறவுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் 4,107 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் 48,700 ஆசிரியர்களும் முறைகேடுகளை தடுக்க 4,591 நிலையான மற்றும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு அறைக்குள் செல்போன் போன்ற மின்சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒழுங்கீன செயலை ஊக்கப்படுத்த முயன்றால் பள்ளிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும்படி நடைபெறும் என்றும் தேர்வு முடிவு மே மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். காசா பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்த ஐநா பாதுகாப்பு குழுவில் கொண்டுவரப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. தெற்கு சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களின் படகு மீது தாக்குதல் நடத்தியதற்காக சீன தூதரிடம் பிலிப்பைன்ஸ் அரசு தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த சுமார் 10 லட்சம் அகதிகளை மீண்டும் அந்நாட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக முகமது யூசுப் வானி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தில்லியின் கிழக்கு பகுதியில் ஹோலி கொண்டாட்டத்தின்போது மின்சாரம் தாக்கியதில் 6 பேர் காயமடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள மகாகாளேஸ்வரர் கோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அனுப்பும் பணிகள் நேற்று நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் நில உட்பிரிவை மாற்றம் செய்வதற்காக லஞ்சம் வாங்கிய நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பக்த காட்சி அபிஷேகம் இன்று காலை 8 மணிக்கு நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஷிகர் தவான் 45 ரன் எடுத்தார். பஞ்சாப் அணியின் பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ், மேக்ஸ்வெல் ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர்கள். 177 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 77 ரன் எடுத்தார். தினேஷ் கார்த்திக் 10 பந்துகளில் 28 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்தியா மலேசியா இடையே 23 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. கோலாலம்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. குவஹாத்தியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவடையுள்ள நிலையில் மனு தாக்கல் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடருக்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு அளிக்கவில்லை என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக பிஜேபி வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.